எல் மோபி மொபைல் போன் ஆதரவில் நீராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள்.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் நீராஜ் டேவிட் வழங்கு உண்மைகள். கருணாவின் துரோக நடவடிக்கையை முறியடிப்பதற்காக தளபதி சொர்ணம் தலைமையிலான ஒரு அணியினர் கிழக்கை நோக்கி பயணமானது பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியின் கடந்த பாகத்தில் பார்த்திருந்தோம். தளபதி சொர்ணம் அவர்களுடன் மட்டக்கிழப்பைச் சேர்ந்த வேறு பல தளபதிகளும் பொறுப்பாளர்களும் கிழக்கை நோக்கி பயணமாக இருந்தார்கள். கருணாவை முறியடிக்கும் நடவடிக்கைக்கு தளபதி சொர்ணம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருந்தன. முதலாவது, சொர்ணம் கிழக்கைச் சேர்ந்தவர். கருணா தனது துரோக நடவடிக்கைக்கு கிழக்கின் பிரதேசவாத மூலாம் பூசியிருந்ததாலும் கருணா விதைத்த பிரதேசவாத விஷம் கிழக்கில் கொஞ்சம் வேகமாக பரவ ஆரம்பித்திருந்ததாலும் கருணாவை முறியடிப்பதற்கு கிழக்கைச் சேர்ந்த ஒரு தளபதியையே முன்னிறுத்துவது என்று விடுதலை புலிகளின் தலைமை முடிவெடுத்திருந்தது. கிழக்கைச் சேர்ந்த தளபதிகளுள் கருணாவை விட சிரேஷ்ட பதவி நிலையில் இருந்தவர் சொர்ணம் மாத்திருந்தான். கருணாவை விட களமுனை கதாநாயகன் அந்தஸ்தும் பிரபல்யமும் போராளிகள் மத்தியில் சொர்ணம் அவர்களுக்கு அதிக அளவு காணப்பட்டது. அதைவிட தளபதி சொர்ணம் அவர்கள் தேசிய தலைவரின் மெய் பாதுகாப்பு அணிக்கு நீண்டகாலம் பொறுப்பாக இருந்தவர். தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான தளபதி என்கின்ற பெயர் அடையாளம் கருணாவை விட சொர்ணம் அவர்களுக்கு போராளிகள் மத்தியில் அதிகம் காணப்பட்டது. அத்தோடு தளபதி சொர்ணம் என்கின்ற பெயர் களமுனையில் பெரியதொரு உளவியல் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர். களமுனை சண்டி என்கின்றே சொர்ணம் அவர்கள் போராளிகளாலும் எதிரிகளாலும் அச்சத்துடன் பார்க்கப்பட்டு வந்தார். எனவே கிழக்கு மண்ணில் சொர்ணம் அவர்களின் பிரசன்னம் என்பது கருணாவின் தரப்பில் நின்ற போராளிகளை பல வழிகளிலும் உளவியல் சங்கடத்துக்கு உள்ளாக்கிவிடும் ஒரு நகர்வாகவே இருக்கும் என்று விடுதலை புலிகளின் தலைமை கணிப்பிட்டிருந்தது. சொர்ணம் அவர்கள் கிழக்கிற்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு இரண்டாவது காரணம் பதுமன். கருணா விவகாரம் தொடர்பான விசாரணைகளுக்கு என்று திருகுணமலை கட்டளை தளபதி பதுமன் வென்னிக்கு அழைக்கப்பட்டிருந்ததால் திருகுணமலையில் புலிகளின் கட்டமைப்பு சிறிது ஆட்டம் கண்டிருந்தது. பதுமனுக்கு விசுவாசமாக இருந்த பல போராளிகள் புலிகள் அமைப்பை விட்டு வெளியேறியிருந்தார்கள். எனவே புலிகளின் திருகோணமலை கட்டமைப்பை மீள ஒருங்கமைக்க வேண்டிய ஒரு அவசர தேவையும் புலிகளின் தலைமைக்கு இருந்தது. தளபதி சொர்ணம் அவர்கள் திருகோணமலையைச் சேர்ந்தவர். அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போராளிகள் மத்தியில் மிகவும் பிரபலியமானவர். எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலை கட்டமைப்பை சீர் செய்து அங்குள்ள போராளிகளை மீள ஒருங்கிணைப்பதற்கும் சொர்ணம் அவர்களின் பிரசன்னம் கிழக்கில் மிகவும் இன்றியமையாததாகவே இருந்தது. அத்தோடு திருகோணமலையை மையப்படுத்தி திருகோணமலையில் தளம் அமைத்தே கருணாநிதியினர் மீதான இராணுவ நடவடிக்கையை புலிகள் திட்டமிட்டிருந்ததால் திருகோணமலையில் பலமானதொரு கட்டமைப்பை உருவாக்குவதும் சொர்ணம் அவர்களின் முதன்மையான ஒரு பணியாக அமைந்திருந்தது. கருணாவின் துரோகத்தை முறியடிப்பதற்கு தளபதி சொர்ணம் அவர்கள் கிழக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதற்கு மூன்றாவதாகவும் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் சம்பிரதாய பூர்வமாக கொஞ்சம் முக்கியமான ஒரு காரணம் என்றும் கூறலாம். விடுதலை புலிகள் அமைப்பினுள் ஏற்படுகின்ற துரோகங்களை முறியடிப்பதில் தளபதி சொர்ணம் அவர்களுக்கு இருந்த கடந்த கால அனுபவமே கருணாவின் துரோகத்தை முறியடிப்பதற்கு தளபதி சொர்ணம் அவர்கள் கிழக்கிற்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான மூன்றாவது காரணம் என்று கூறப்படுகின்றது. கருணாவின் துரோகம் போன்றே விடுதலை புலிகள் அமைப்பினுள் மற்றொரு துரோக நடவடிக்கை முன்னிகழ்ந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பின் பிரதி தலைவர் மாத்தையா புலிகளின் தலைமைக்கு எதிராக மிகப்பெரியதொரு துரோக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்துவிட்டு தலைமை பதவியை கைப்பற்றிக் கொள்ளும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருந்தார். அத்தோடு விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான கிட்டுவை இந்தியாவின் ஆய்வு பகுப்பாய்வு பிரிவு என்று அழைக்கப்படுகின்ற ரோ, அதாவது ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பீம் பிரிவினருக்கு காட்டிக் கொடுத்ததாகவும் மாத்தையா மீது விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். மாத்தையாவின் அந்த துரோக நடவடிக்கையை முறியடிக்க சென்ற புலிகளின் அணிக்கு தளபதி சொர்ணம் அவர்களே தலைமை தாங்கி சென்றிருந்தார். சொர்ணம் அவர்களே மாத்தையாவை நேரடியாக கைது செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மாத்தையா விவகாரம் போன்று விடுதலை புலிகள் அமைப்பினுள் உருவான மற்றொரு மிகப்பெரிய துரோக நடவடிக்கையான கருணாவின் துரோகத்தை முறியடிப்பதற்கும் சொர்ணம் தலைமையிலான புலிகள் அணியொன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சிலர் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை மட்டும் பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கின்றேன். கருணாவிற்கு எதிரான விடுதலை புலிகள் அமைப்பின் இராணுவ நடவடிக்கை என்கின்ற விடயத்தில் எமது பார்வையை செலுத்துவதற்கு முன்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுள் ஏற்பட்ட மாத்தையாவின் துரோகம் பற்றியும் அந்த துரோகத்தை முறியடிப்பதற்காக சொர்ணம் தலைமையிலான அணியினர் மேற்கொண்ட நகர்வுகள் பற்றியும் ஓரளவு சுருக்கமாக பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கின்றேன். மகேந்திர ராஜா, இதுதான் மாத்தையாவின் உண்மையான பெயர். 1956 ஆண்டு இலங்கையின் வடமாகாணத்தின் பருத்தித்துறையில் பிறந்த மாத்தையா 1978 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். புலிகள் அமைப்பிற்குள் வளர்ச்சி அடைந்து ஒரு முக்கிய தளபதி என்கின்ற இடத்தையும் பிடித்திருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் வளர்ச்சியில் மாத்தையாவின் பங்கு மிக பெரியது என்று கூறப்படுகின்றது. வன்னிக்கான பொறுப்பாளராக செயற்பட்டு வந்த மாத்தையா படிப்படியாக விடுதலை புலிகள் அமைப்பின் இரண்டாம் நிலையை அடைந்திருந்தார். 1987 ஆண்டு வடகிழக்கு பகுதி இடைக்கால அரசு அமைப்பதற்கான இந்தியாவுடனான ஒப்பந்தத்தில் விடுதலை புலிகள் சார்பாக இரண்டாம் நிலை தலைவர் என்கின்ற தகுதியில் மாத்தையா கையெழுத்திடும் அளவிற்கு அவரது முக்கியத்துவம் விடுதலை புலிகள் அமைப்பினுள் அதிகமானதாக அமைந்திருந்தது. காலப்போக்கில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருக்கு நிகரான அந்தஸ்தும் அதிகாரமும் மாத்தையாவுக்கு வழங்கப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் பிரதி தலைவர் என்கின்ற பதவியும் மாத்தையாவுக்கு வழங்கப்பட்டது. கால ஓட்டத்தில் மாத்தையாவுக்கும் விடுதலை புலிகளின் தலைமைக்கும் இடையே ஏற்பட்ட விரிசல்களின் பயனாக மாத்தையாவின் பதவி நிலை பறைக்கப்பட்டு அகதிகளை பராமரிக்கும் பணியை முன்னெடுக்கும் பொறுப்பு மாத்தையாவுக்கு வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில்தான் விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்யும்படியான சதித்திட்டத்தை மாத்தையா தீட்டியதான குற்றச்சாட்டு வெளிக்கிளம்பியிருந்தது. இந்த கொலை சதியில் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் தனிப்பட்ட செய்தி தொடர்பாளர் முருகன், தலைவரின் வாகன ஓட்டுநரான செங்கமலன், தலைவரின் மெய்ப்பாதுகாவலர் அணியின் நிர்வாக பொறுப்பாளர் ரஜி போன்றவர்கள் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினரால் திடீரென்று கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போதுதான் தலைவர் பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்யும் முயற்சிகள் ஏற்கனவே ஓரிரு தடவைகள் மேற்கொள்ளப்பட்டபடியும் வெளித்தெரிய வந்தது. இந்திய புலனாய்வு பிரிவினரான ரோவுடன் தொடர்புகளை பேடி வந்த மாத்தையா புலிகளின் தலைவரை கொலை செய்துவிட்டு அந்த அமைப்பின் தலைமை பதவியை கைப்பற்றும் நடவடிக்கையில் இறங்கியிருந்த விடயத்தை அறிந்து கொண்டார்கள் புலிகளின் புலனாய்வு பிரிவினர். மாத்தையாவின் தொடர்பாளர்கள் புலிகளின் புலனாய்வு பிரிவினரால் ஒட்டு கேட்கப்பட்டு மாத்தையாவிற்கும் இந்தியாவின் உளவு பிரிவுக்குமான தொடர்புகள் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாத்தியாவையும் அவருடன் சேர்ந்து இயங்கியதாக சந்தேகிக்கப்பட்ட முக்கியஸ்தர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கினார்கள் விடுதலை புலிகள். மாத்தியாவின் முகாம் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் இருந்தது. மாத்தியாவுடன் ஒரு தொகுதி போராளிகள் அந்த முகாமில் தங்கியிருந்தார்கள். மாத்தியாவுடன் முகாமில் இருந்தவர்களில் அநேகமான போராளிகள் புலிகள் அமைப்பின் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். மாத்தையாவால் வளர்க்கப்பட்டவர்கள். எனவே மாத்தையாவின் துரோக முறியடிப்பு என்பது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நடைபெற முடியாது என்றே புலிகளின் தலைமை நம்பியது. அதனைவிட புலிகள் அமைப்பின் தலைமையை கொலை செய்துவிட்டு அமைப்பினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் மாத்தையாவின் நடவடிக்கையுடன் தொடர்புள்ளவர்களாக புலிகள் அமைப்பில் இருந்த பல முக்கியஸ்தர்கள் மீதும் தமது சந்தேக பார்வையை திருப்பியிருந்தார்கள் புலிகளின் புலனாய்வு பிரிவினர். விடுதலை புலிகள் அமைப்பின் களமுனை தளபதிகளாக செயற்பட்ட தளபதி தீபன், தளபதி ஜெயம், தளபதி லாரன்ஸ், தளபதி ஜான், தளபதி கொலம்பஸ், துணை தளபதி கதிர், புலிக்குட்டி, அரசியல் துறை பொறுப்பாளர் யோகி என்று மாத்தையாவின் சதி நடவடிக்கையுடன் தொடர்பில் உள்ளவர்களாக புலனாய்வு பிரிவினரின் சந்தேக பட்டியலில் இருந்தவர்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே சென்றதால் மாத்தையா கைதின் போது ஒரு பெரிய இரத்தம் சிந்துதல் ஏற்படும் என்றே விடுதலை புலிகளின் தலைமை உறுதியாக நம்பியது. எனவே மாத்தையா மீதான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சரியானதொரு அணியை தெரிவு செய்ய வேண்டிய தேவை புலிகள் அமைப்பின் தலைமைக்கு ஏற்பட்டது. மாத்தையா புலிகள் அமைப்பின் பிரதித் தலைவராக இருந்தவர். புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்த நிலையில் செயற்பட்டவர். எனவே மாத்தையா மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் மாத்தையாவை விட உயர்ந்த பதவி நிலையில் இருந்த யாராவது ஒருவர்தான் அதனை செய்ய வேண்டும். விடுதலை புலிகள் அமைப்பில் மாத்தையாவை விட உயர்ந்த பதவி நிலையில் இருந்தவர் தலைவர் பிரபாகரன் மாத்திருந்தார். ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்யும் சதிவலை பிரபாகரனின் மெய்ப்பாதுகாவலர் வட்டத்திலேயே பின்னப்பட்டிருந்த நிலையில், அவரது உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காணப்பட்டிருந்த நிலையில், அவரால் சுயாதீனமாக நடமாட முடியாத ஒரு இக்கட்டு களத்தில் அதன் நேரத்தில் காணப்பட்டது. அதோடு மாத்தையாவுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகம் பல தளபதிகள் மீதும் திரும்பியிருந்த நிலையில், முக்கிய தளபதிகள் சிலரை மாத்தையாவின் துரோக முறியடிப்பு நடவடிக்கையில் நம்பி களமிறக்க முடியாத ஒரு சங்கடம் புலிகளின் தலைமைக்கு ஏற்பட்டிருந்தது. எனவே மாத்தையாவின் துரோக முறியடிப்பு நடவடிக்கைக்கு புலிகளது தலைமையின் பிரதிநிதியாக செயல்படக்கூடிய ஒருவரும் தலைமையின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக போராளிகள் மத்தியில் பிரபல்யமானவரும், அத்தோடு உண்மையிலேயே பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும், மாத்தையாவுடன் நேர் எதிரே நின்று சண்டை செய்யக்கூடிய துணிச்சல் மிக்கவருமான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய நிலை புலிகளின் தலைமைக்கு ஏற்பட்டது. தளபதி சொர்ணம் அவர்களை தவிர வேறு எந்த தெரிவும் அப்பொழுது அங்கு இருக்கவில்லை. சொர்ணம் தலைவர் பிரபாகரன் அவர்களின் நிழலாக செயற்பட்ட ஒருவர், தலைவரின் பாதுகாப்பு அணியின் பொறுப்பாளர், சிரேஷ்ட தளபதி, நல்ல சண்டைக்காரர், அனைத்தையும் விட சொர்ணம் கிழக்கு சேர்ந்தவர். மாத்தையாவின் அந்த துரோக நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகப்பட்டியலில் பெரும்பாலானவர்கள் வடக்கைச் சேர்ந்தவர்களாகவே இருந்ததால் கிழக்கைச் சேர்ந்த சொர்ணத்திற்கு மாத்தையாவின் அந்த சதியில் தொடர்பிருக்க சந்தர்ப்பம் இருக்காது என்றே புலிகளின் தலைமை உறுதியாக நம்பியது. தலைவரின் பிரத்யோக பாதுகாப்பு அணியில் கிழக்கைச் சேர்ந்தவர்கள் பலர் உள்நுழைக்கப்பட்டு அவர்கள் சொர்ணம் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட ஆரம்பித்திருந்த நிலையில்தான் சொர்ணம் மாத்தையா துரோக முறியடிப்பு நடவடிக்கைக்கு தலைமை தாங்க நியமிக்கப்பட்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 மார்ச் மாதம் 31 சொர்ணம் தலைமையிலான புலிகளின் படையணியொன்று மாத்தையா தங்கியிருந்த யாழ் கொக்குவில் தளத்தை நோக்கி விரைந்தது. கடல் புலிகளின் தளபதி சூசை, சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் தளபதி பால்ராஜ், புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் போன்றோரும் தளபதி சொர்ணத்துடன் சென்றிருந்தார்கள். தனது வாகனத்தில் இருந்து இறங்கிய சொர்ணம் நேராக முகாம் வாயிலுக்கு சென்றார். அங்கு மாந்தையானியின் இரண்டு போராளிகள் காவல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். சொர்ணம் நேராக அந்த போராளிகளிடம் சென்று ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து விட்டார்கள். நீங்கள் பிரபாகரனின் இயக்கமா, மாத்தையாவின் இயக்கமா? இதுதான் சொர்ணம் கேட்ட ஒரே கேள்வி. இதென்ன கேள்வி? பிரபாகரன் தான் எங்கள் தலைவர் என்று சொன்னார்கள் வாயில் கடமையில் நின்ற போராளிகள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிரதிநிதியாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். அவரின் பேரில் கட்டளையிடுகின்றேன், உங்கள் ஆயுதங்களை கீழே வையுங்கள் என்று தனது கம்பீரமான தொனியில் கட்டளை பிறப்பித்தார் சொர்ணம். அவர்கள் எதுவும் பேசாமல் தமது ஆயுதங்களை கீழே வைத்தார்கள். நேராக சொர்ணம் உள்ளே சென்றார். அவரை தொடர்ந்து புலிகளின் கொமாண்டோ அணி உள்ளே நுழைந்தது. முகாமின் மையத்தில் இருந்த வீட்டில் தான் மாத்தையா தங்கியிருந்தார். சொர்ணம் தலைமையில் அணியொன்று வருவதைக் கண்டதும் அவர் விபரீதத்தை உணர்ந்து கொண்டு உட்பக்கமாக ஓடி கழிவறைக்குள் நுழைந்து விட்டார். பின்னாலேயே ஓடிச் சென்ற சொர்ணமும் அணியினரும் அறைக்கதவை உடைத்து திறந்தனர். உள்ளே நுழைந்த சொர்ணம் தனது ஆளுமையினால் சூழலை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். மாத்தையாவின் கையை மடக்கி பின்னால் கொண்டு வந்து மாத்தையாவை கைதியாக்கினார். விடுதலை புலிகள் அமைப்பினுள் உருவான மிகப்பெரிய துரோக முறியடிப்பு நடவடிக்கையில் சொர்ணத்தின் செயற்பாடு இவ்வாறுதான் அமைந்திருந்தது. மாத்தையாவின் துரோக முறியடிப்பு நடவடிக்கைக்கும் கருணாவின் துரோக முறியடிப்பு நடவடிக்கைக்கும் தளபதி சொர்ணம் தலைமையிலேயே புலிகளின் அணி விரைந்தது என்று பார்த்திருந்தோம். தளபதி சொர்ணம் தலைமையிலான அந்த இரண்டு பயணங்களிலும் அதிசயிக்கத்தக்க வகையில் ஒரு ஒற்றுமை காணப்படுகின்றது. மாத்தையாவின் துரோகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக தளபதி சொர்ணம் தலைமையிலான அணியினர் பயணமான தினம் 1993 மார்ச் மாதம் 31 இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக 11 பின்னர் 2004 அதே மார்ச் மாதம் கிட்டத்தட்ட அதே நாளில்தான் கருணாவின் துரோகத்தை முறியடிப்பதற்காக தளபதி சொர்ணம் தலைமையிலான அணியினரின் கிழக்கு நோக்கிய பயணமும் இருந்தது என்பது விடுதலை புலிகள் அமைப்பினுள் துரோக முறியடிப்பு வடிவத்தில் காணப்படுகின்ற அதிசயமான ஒற்றுமை என்று கூறலாம். சரி, இனி கருணாவின் துரோக முறியடிப்பு நடவடிக்கைக்கு வருவோம். மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்காக சுமார் 68 தொலைவில் அமைந்துள்ள விருகலாற்றின் வடக்காக விடுதலை புலிகளின் அணியும் விருகலாற்றின் தெற்காக கருணாணியினரும் நிலை கொண்டு ஒருவரையொருவர் குரோதத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தார்கள். கருணாவிற்கு ஆதரவான போராளிகளை கொண்ட வினோதன் மற்றும் விசாலகன் படையணிகள் கருணாவின் மூத்த சகோதரரான லெப்டினன்ட் கர்னல் ரெஜி மற்றும் தளபதி தாத்தா தலைமையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் விடுதலை புலிகளின் மூத்த தளபதி சொர்ணம் மற்றும் தளபதி ரமேஷ் தலைமையிலான கேந்தன் படையணி, சார்ல்ஸ் ஆண்டனி படையணி, மாலதி படையணி மற்றும் விடுதலை புலிகளின் ஆழ ஊடுருவும் படையணி போன்றன விருகலாற்றிற்கு வடக்காக திருகோணமலை மாவட்டத்திலும் நிலை கொண்டிருந்தார்கள். விருகலாற்றை கடந்து தளபதி சொர்ணம் மற்றும் தளபதி ரமேஷ் தலைமையிலான படையினர் எந்த நேரத்திலும் முன்னேற்றத்தை ஆரம்பித்து விடலாம் என்கின்ற எச்சரிக்கையில் கருணாணியைச் சேர்ந்த நிறைய போராளிகள் விருகலாற்றிற்கு தெற்காக குவிக்கப்பட்டிருந்தார்கள். அட்டாக் என்கின்ற வார்த்தை தமது தளபதியின் வாயில் இருந்து எப்பொழுது வெளிவரும் என்ற ஆர்வத்துடனும் கோபத்துடனும் விடுதலை புலி உறுப்பினர்கள் கருணா தரப்பினர் மீது பாய்வதற்கு தயாராக காத்துக் கொண்டிருந்தார்கள். போரியல் வரலாற்றில் ஒரு முக்கிய பதிவினை எழுதிவிட்டு சென்றிருந்த இந்த வெறுகலாற்று சண்டைகள் பற்றி தொடர்ந்து வரும் வாரங்களில் விரிவாக பார்ப்போம்.
மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.
எல்மொபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல்மொபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன், ஸ்மார்ட் போன்ஸ் என மூன்று வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல்மொபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0116173333 www.l-mobi.com. எல்மொபி மொபைல் போன், a brand for dual sim phone.